நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் விவசாயி சமுதாய வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு.
அன்பார்ந்த சமுதாய வானொலி நேயர்களே, ஓவியங்கள் வரைவது குறித்தும் வர்ணங்கள் தீட்டுவது குறித்தும் கோவை ஒண்டிபுதூர் கதிரிமில்ஸ் மேல்நிலைப் பள்ளியின் ஓவிய ஆசிரியர் ஏ. சொக்கலிங்கம் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்போமா?
வணக்கம் சார். ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து இந்த ஆயக்கலைகள் 64 எல்லாருக்கும் தெரியலனாலும், ஓவியம், இசை, நடனம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கலைகள் இன்றளவுக்கும் பிரபலமாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம ஓவிய கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, மனிதன் வந்து ஆரம்ப காலத்துல கற்காலத்துல இருந்து அவனுடைய மொழிக்கு முன்னாடியே அவன் பயன்படுத்தினது வடிவங்கள் தான் இல்லைங்களா? அப்படி ஆரம்பிச்ச ஒரு தொன்மையான கலை பல்வேறு மாற்றங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு எப்படி இருக்கு, இதுல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு இப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கீங்க. நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலியின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம் சார். இந்த ஓவிய கலை பற்றி ஒரு உங்களுடைய கருத்து அல்லது ஒரு முன்னோட்டமான ஒரு செய்தி சொல்லுங்க.
வணக்கங்க மேடம், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்க சொன்னீங்க, முதல்ல வடிவம் சொல்லிட்டீங்க. மனிதன் முதல்ல படிப்பறிவு இல்லாத இருந்த காலத்துல கூட கண்களால் பார்க்கறது எல்லாத்தையுமே அவன் ரசிச்சான், அதனுடைய அழகை உணர்ந்தான், அதை எப்படியாச்சும் அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்க முயற்சி பண்ணான். அப்படி பாத்தீங்கன்னா அவங்க முதல்ல குகைகள் வாழ்ந்தபோது அந்த குகைகள்லயே சித்திரங்கள் வரைய ஆரம்பிச்சாங்க. அந்த சித்திரம் இன்னமும் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. இப்ப நம்ம அஜந்தா எல்லாரும் இன்னும் ரொம்ப புகழ்பெற்றதா அது இருந்துட்டு இருக்குது, ஸ்கல்ச்சர்ஸ் கூட அதுல இருக்குது. அப்ப அந்த வடிவங்களை எப்படி பயன்படுத்துறது, அதுல இருந்து ஓவிய கலை தொடங்குது. சித்திர கோடுகளை வரைஞ்சாங்க, எழுத்த கூட சித்திர எழுத்துக்கள் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வடிவங்களை வந்து அவர் வண்ணம் கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுக்கும்போது அது ஓவிய கலையா பரிணமிச்சதுன்னு சொல்லலாம். இப்போ ஓவிய கலை வந்து இப்போ நம்ம சொல்றதா இருந்தா இருக்கிறத பார்த்து அப்படியே வரைகிற முறை, அது மேலை நாட்டில் இருந்தது மேற்கத்திய ஓவியம் அப்படி சொல்லலாம். நம்ம நாட்டு ஓவியம் வந்துட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே வரைகிறதில்ல, தனக்கு என்ன வடிவம் தெரியுமோ அதை பிரபலப்படுத்தி அதுக்காக சில வண்ணங்களை பயன்படுத்துறது, இது கோட்டோவியம்னு சொல்லுவாங்க இந்திய ஓவியங்களை. இந்த ரெண்டுத்துக்கு முதல்ல வேறுபாடு இதுதான். இப்போ நம்ம இந்திய ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல சொல்லிடுறேன், நிறைய கோவில்களில் பார்த்துருக்கோம் அழகழகான கோடுகள் போட்டிருப்பாங்க, டிசைன் இருக்கும், சில குறிப்பிட்ட சில மஞ்சள், பச்சை, சிகப்பு இந்த வண்ணங்களை பயன்படுத்தி ஃபிளாட்டாக வரைஞ்சிருப்பாங்க. இதில் ஒரு நிழலோ அதெல்லாம் இருக்காது. ஆனால் மேற்கத்திய ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பொருள் எப்படி இருக்குதோ அந்த உண்மையை அப்படியே வரைய ஆரம்பிச்சாங்க. அதில் அவங்க ரொம்பவும் வெற்றி அடைஞ்சாங்க நம்மளை விட. ஆனால் நம்ம ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா மனசாந்தியும் அமைதியும் கிடைக்கிற மாதிரி ஒரு திருப்தியான இது நம்ம ஓவியத்தில் இருக்கும், அது இன்றளவுக்கும் பிரபலமானதாக இருக்குங்க.
இப்போ சாதாரண ஓவியங்கள் அப்படின்னு பார்க்கும்போதே வந்து நம்ம ஒரு பென்சிலில் வரைஞ்சி வெறும் கோடுகள் மட்டுமே வந்து ஒரு உருவத்தையோ ஒரு கருத்தையோ சொல்றதுக்கும், வண்ணங்கள் பயன்படுத்தி அதுல வேறுபாடு கொண்டு வர முறையும் இருக்கு. இது ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசங்கள் என்ன சார், அல்லது ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன?
ஒற்றுமை என்னன்னா, ரெண்டுலயுமே பென்சில வரைகிறோம் இல்ல பிரஷ்ல வரைஞ்சுக்கிறோம். இந்த வரைகிறதுங்கிறது சித்திரம். இப்ப கோட்டோவியம் சொல்லுவாங்க, கோடுங்கிறது சித்திரம். இப்ப கோடுகள் நல்லா போட தெரிஞ்சதுன்னா அது மேல வண்ணத்தை வந்துட்டு 3 அடுக்கு முறையில, 3 டைமென்ஷன் சொல்லுவாங்க, அது முறையில டெப்தா வச்சு வரைகிறதுக்கு வந்துட்டு பெயிண்டிங்னு பேர், அல்லது ஓவியம்னு சொல்லலாம். வெறும் கோடு போடுறது வந்துட்டு அதை கோட்டு ஓவியம் தான் சொல்லணும் தமிழ்ல, அதுக்கு சித்திரம். பெயிண்ட் பண்ண அது ஓவியம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இது.
சரிங்க சார். இப்ப நீங்க முன்னாடி சொல்லும் போது நம்ம நாட்டில் வந்து இந்த அடிப்படை வண்ணங்கள் பச்சை, சிவப்பு, அந்த மாதிரி ஒரு 2-3 வண்ணங்கள் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அதுல இருந்து வெவ்வேறு வண்ணங்கள் கொண்டு வரதுக்கு சாதாரணமா சொல்லுவாங்க, இந்தந்த நிறங்களை கலந்தா இந்த மாதிரி நிறங்கள் வரும் அப்படின்னு சொல்லி. அது இல்லாம இப்ப நிறைய வண்ணங்கள் இப்ப வந்து ஓவியங்கள்ல பயன்படுத்தப்படுது, இந்த வண்ணங்களை பத்தி சொல்லுங்க சார்.
சரியா கேட்டீங்க. இப்ப வண்ணங்கள்னா அடிப்படை வண்ணங்கள்னு 3 இருக்குது, சிகப்பு, மஞ்சள், நீலம். இது 3 வந்துட்டு எதனாலையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கிறது இல்ல, இது இயற்கையான வண்ணம். இந்த வண்ணங்களை வச்சு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்றதுக்கு பேருது செகண்டரி வண்ணங்கள் வரும், செகண்டரி வண்ணங்கிறது அதுலேருந்து கிடைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீலத்தையும் மஞ்சளையும் மிக்ஸ் பண்ணாத பச்சை கிடைக்கும். அதே மாதிரி சிகப்பையும் மஞ்சளையும் மிக்ஸ் பண்ணா ஆரஞ்சு கிடைக்கும். அதே மாதிரி சிகப்பையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணா வயலட் வரும். இந்த மாதிரி வந்த வண்ணங்களை வந்து நாங்கள் செகண்டரி அல்லது இரண்டாம் தர வண்ணங்கள்னு சொல்லுவோம். இந்த இரண்டு வண்ணங்களையும் பிரித்து வார்ம் கலர்ஸ் கூல் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை குளிர்ச்சியான வண்ணம் சூடான வண்ணம்னு தமிழில் சொல்றது. இப்போ சிகப்பு மஞ்சள் ஆரஞ்சு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வார்ம் கலர்ஸ் சொல்லுவோம். நீலம் பச்சை வைலட் இதை வந்துட்டு கூலான வண்ணம்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த வண்ணங்களுக்கு ஒளி இருக்குது. அது இப்போ சிகப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சிக்னலில் பார்த்தீங்கன்னா ஏன் சிகப்பு வைக்கிறாங்கன்னா அது ரொம்ப தூரத்துக்கு கண்ணில் தெரியும். இப்போ பச்சையை வச்சா அவ்வளோ தூரம் தெரியாது. அதனால தான் அந்த ஒளியோட அளவு அடர்த்தி டெப்த்னு சொல்லுவாங்க. இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பெயிண்டிங் வரைகிறது உண்டு. அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கும் போது அந்த ஆர்டிஸ்ட் எந்த வண்ணத்தை அதிகம் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சீனரி வரைஞ்சிருக்காங்கன்னா அதில் நிறைய கூல் கலர்ஸ் தான் இருக்கும். அதனால தான் நமக்கு பச்சை அந்த மாதிரி இதெல்லாம் கண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது. இப்போ சாயங்காலம் சிவப்பு வானத்தெலாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆரஞ்சு வானத்தில் அப்படியே ரொம்ப நேரம் நம்மளை பயமுறுத்துற மாதிரியோ அல்லது மிரட்டல் மாதிரியும் தெரியும். ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அது பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். அது சில பேருக்கு சில வண்ணங்களே பிடிக்காது. ஐயோ கருப்பாக எனக்கு ஆகாது அப்படிம்பாங்க, ரொம்ப வெள்ளையாக இருக்குது அப்படிம்பாங்க. இந்த வண்ணம் வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கும் மனசுக்கும் ரொம்ப தொடர்புடையது. வண்ணம் வந்துட்டு எண்ணத்தோட ரொம்ப தொடர்பு இருக்கிறதுனால வண்ணத்தை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம பெயிண்டிங் வாங்குறது கூட இப்போ அப்படி தான் வாங்குறாங்க. செவத்தில் அந்த கலர் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சாக பெயிண்டிங் இப்போ வாங்குறாங்க. லேட்டஸ்ட்டாக மாடர்ன் ஆர்ட், அதில் எல்லாம் கூட வண்ண விளையாட்டுகள், வண்ணத்தோட விளையாட்டு தான் இப்போ மாடர்ன் ஆர்ட்லாம் வந்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரி நவீன ஓவியம் இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்குங்க.
இப்போ நம்முடைய ஆரம்ப கால ஓவியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதிகமாக கோயில்களில் தான் பார்க்க முடியுது. அப்படி இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த குகைகள்ல மனிதர்கள் வரைந்து அது ஆதி காலத்துல வரைஞ்சது. அதுல வந்து நிறைய வண்ணங்கள் இருக்காது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட வண்ணத்தை பயன்படுத்தி நிறைய வரைஞ்சிருப்பாங்க. இப்ப அந்த ஆதி காலத்துல வரையப்பட்ட ஓவியங்கள் அப்ப பயன்படுத்தப்பட்ட வண்ணங்கள் அது எப்படி சார் இவ்வளவு காலம் கழிச்சும் கூட அப்படியே அழியாம அப்படியே இருக்கு? அது ஒரு வந்து ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு விஷயம் இல்லைங்களா?
நமக்கு ஆதிகால ஓவியம் நமக்கு கிடைக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில சித்தன்ன வாசல்ல புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிறது இல்லைங்க. அடுத்து வந்துட்டு அஜந்தா எல்லோரா, இங்கே தான் நம்ம பார்க்க முடியுது. இது எனக்கு நேரில் போய் பார்க்கறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிது ரெண்டு இடத்துலையும் போயிட்டு. இப்போ ஆதி காலத்தில் என்ன அவங்க பெயிண்டெல்லாம் அவங்களே தயார் பண்ணாங்க. கிடைக்கிற இலைகள் செம்மண் இதையெல்லாம் பயன்படுத்தி அவங்க அரைச்சி என்ன மெத்தட்னு சரியாக எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அந்த மாதிரியான வண்ணங்கள் இயற்கையாக பூமியில் கிடைக்கிறது இதெல்லாம் அவங்க துடு பண்ணி வெள்ளையெல்லாம் இப்போவும் சூடு பண்ணி இது பண்ணுறாங்க இல்லையா அரைக்கிறது, அந்த மாதிரி தான் அவங்க ஒவ்வொன்றையும் அரைச்சி குழச்சி ரொம்ப பொறுமையாக வரைஞ்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அஜந்தா எல்லோரும் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து த்ரீ டைமென்ஷன்லாம் இன்னும் இருக்குது. நம்ம கோயில்களில் தான் அப்படி பார்க்குறோம். ஆனால் அஜந்தா எல்லோராவில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைமென்ஷன் அந்த கோபம் எல்லாத்தையும் ரொம்ப அற்புதமாக வரைஞ்சிருப்பாங்க. ரொம்ப மைன்யூட் ப்ரெஷ் கூட இப்போ எங்கள் கையில் இருக்குது. அந்த காலத்தில் என்ன மாதிரி ப்ரெஷ் வச்சு பண்ணாங்கிறது இல்லை. அந்த ஐப்ரோ முதற்கண்டு ரொம்ப மெல்லிஸாக ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க. நிறைய வண்ணங்களை உபயோகப்படுத்திருக்காங்க. காம்போசிஷன்லாம் இதை எங்கே இருக்கணும், இப்போ ஓவியத்தில் காம்போசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு படத்தை எங்கே வரைகிறது, எங்கே ஃபினிஷ் பண்ணுறது, எவ்வளோ பிளேஸ் விடுறது, எந்த அளவில் இருக்கணும், அதெல்லாம் கூட அஜந்தா எல்லோரால் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. இன்ற அளவுக்கும் அந்த ஓவியங்கள் வந்து இன்னும் அழியாமல் இருக்குன்னா அவங்க பயன்படுத்தின அந்த மூலிகை டெக்னிக் தாங்க, அது இன்னும் சிறப்பாக இருந்துட்டுருக்குங்க. இதை நீங்கள் சித்தன்ன வாசலில் பார்க்கலாம். இந்த அஜந்தா எல்லார ஓவியங்களும் குப்தர் காலத்தில் வந்துட்டு தான் அது பிரபலம் அடைஞ்சது. அவங்க தான் அதுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க.
இப்போ நம்ம அந்த பழைய காலத்துல வரையப்பட்ட ஓவியங்களுக்கு அப்புறம் இப்ப நவீன காலத்துல ஓவியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி எமர்ஜ் ஆனுச்சு?
இப்ப நவீன ஓவியம் சொல்லும்போது இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரவிவர்மா வந்துட்டு வெளிநாட்டில் போய் ஆயில் பெயிண்டிங் படிச்சுட்டு வந்தார். ஆயில் பெயிண்டிங் படிச்சுட்டு வந்து அதை வந்துட்டு இந்திய பாணியில் இந்தியாவில் என்ன கிடைக்குதோ அதை தான் அவர் ஓவியம் ஆத்திட்டார். இப்போ நம்ம கடவுள் வணங்குறோம்னா ஒரு சரஸ்வதி அதுக்கெல்லாம் வந்து உருவம் கொடுத்தாரு. இந்திய மகளிர்கள் எல்லாம் அவர் வரைஞ்ச அந்த இந்திய பாணியை அவர் மேலை நாடு கலந்த இந்திய ஓவியங்களை வரைஞ்சி தொடங்கி வச்சார்னு சொல்லலாம். இது நவீன ஓவியம்னு சொல்லும் இயற்கையாகவே என்ன அழகு இருக்குதோ அதை முயற்சி பண்ணார் அவர். அதுக்கப்புறம் அது படிப்படியாக அந்த இயற்கையிலேருந்து மாதிரி அப்டிராக்ட் அப்படிங்கிற ஒரு நிறைய சரி இசங்கள் அந்த இசங்களுக்குள்ளே வந்து மாடர்ன் தொடங்குனுச்சு சொல்லலாம். இப்போ மேலை நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இசங்களை தொடங்கி வச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிக்காசோவுக்கு முன்னாடியே சிசானி அப்படிங்கிறவர் தான் அதை ஆரம்பிச்சு. அவர் தான் கியூபில் சீனரி எல்லாம் அப்டிராக்ட்ல பண்ணாரு, புரூட்ஸ் எல்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிகாசோ வந்து கியூபிசம் எடுத்துட்டார். கியூபிசம்ங்கிறது வந்துட்டு ஒரு முக்கோண வடிவங்களை பாக்குற பொருளை எல்லாம் அப்டிராக்ட்ல அவர் பண்ணாரு. அதாவது நவீன ஓவியத்தின் தந்தைன்னு சொன்னா அவர் தான் சொல்லலாம். ரொம்ப துணிச்சலா அவர் வந்துட்டு வரைஞ்சாருங்க. இப்போ போட்டோகிராஃப் வந்துருச்சு, அப்பதான் ஓவியங்கள் வந்து மாடர்ன் ஆர்ட்டை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டோகிராஃபி இல்லாத காலத்தில் ரியாலிசத்துக்கு தான் லைஃப் இருந்தது. போட்டோகிராஃபி வந்த உடனே இதே வேலையை அந்த கேமரா பண்ணதுனால ஓவியர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. கேமராவில் என்ன பண்ண முடியாது அப்படிங்கிற சிந்திக்க ஆரம்பிச்ச பிறகு தான் இந்த விஷயங்கள் வந்ததை நான் நம்புகிறேன். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டிராக்ட்னு சொல்லுவாங்க, சரியலிசம்னு சொல்லுவாங்க, பாயிண்டலிசம்னு சொல்லுவாங்க. இன்னும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இந்த அப்டிராக்ட்ங்கிறது வந்துட்டு பார்க்குற ஒன்றை முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக அதில் காமிக்கிறது. பாயிண்டலிசம்ங்கிறது டாட் டாட்டாக வச்சு பண்ணுறது. சரியலிசம்ங்கிறது கனவுல தோன்றத பண்ணுறது. கனவுல நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ நடக்கிறத அந்த விஷயங்களை தான் சரியலிசம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து எக்ஸ்பிரஷனிசம்னு ஒன்று இருக்குது, அதாவது மைண்டில் என்ன தோணுதோ அதை மட்டுமே வரைகிறது அவங்க இதில் வச்சுருந்தாங்க. இப்போ மாடர்ன் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எம்எஃப் ஹுசைன் அதை ரொம்ப பிரபலப்படுத்தினார். அது அவர் பண்ண பாணி வந்து அப்டிராக்டில் பண்ணார் அதெல்லாம். அப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆதிமூலம்ங்கிறவர் ரொம்ப பிரபலமாக பண்ணார். அப்புறம் அல்ஃபான்சோ இவங்கெல்லாம் வந்து அப்டிராக்டில் வந்து இப்போ இருக்கிறாங்க. இந்த அப்டிராக்டுங்கிறது வந்து மேலை நாட்டிலேருந்து நமக்கு கிடைச்ச ஒன்று தான். அப்டிராக்டு இந்த மாதிரி இப்போ மாடர்ன் கலருக்கு என்ன கலருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, கோடுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, காம்போசிஷன் இது இது பண்ணுறது, அவங்களுக்கு தோன்ற வரைக்கும் அதில் பெயிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். அது மக்களுக்கு பிடிக்குது. இப்போ நிறைய இடத்துல ஹோட்டல் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பயணிக்குதுங்க.
இப்போ ஓரளவு இந்த அதாவது காகிதங்கள், பிரஷ், பென்சில் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வரையப்பட்ட அந்த ஓவியங்கள் அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஸ்டைல் இருக்கு. இப்போ ஒருத்தரோட ஸ்டைல் பார்த்துக்கிட்டோம்னா பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலரோட பார்த்தோம்னாக்க நிறைய அந்த காம்ப்ளிகேட்டடா வரைஞ்சிருக்கிற மாதிரி தோணும். அதுலயும் குறிப்பா இந்த நம்ம அரசர்கள் கால கதைக்கெல்லாம் அவங்க ஓவியம் வரையும் போது பார்த்தா நிறைய மைன்யூட் ஒர்க் இருக்கும் இல்லீங்களா? இப்போ அந்த மாதிரி ஒரு சரித்திர கால கதைகளுக்கு வரைகிறதுக்கும் மற்ற நவீன கால ஓவியங்களுக்கும் அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குங்க?
சரித்திர காலம்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே அந்த பழைய காலத்துல உள்ள படங்களை வச்சு ரீமேக்காக தான் அவங்க வரைய முடியும். ஒரு குதிரையில ராஜா எப்படி இருந்தாருன்னா அரண்மனையில உள்ள படங்கள் இப்போ மீறல்லாம் இருக்கு, அதுலேருந்து தான் அவங்க வந்துட்டு வரைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி இதுல மணியன் செல்வம் ரொம்ப சிறப்பாக செய்யறாருங்க அதுல. இப்போ மாடர்ன் ஓவியம்னு கேட்டீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி வண்ணங்களை தான் அவங்க அதிகமாக பயன்படுத்துறாங்க. எந்த கட்டுப்பாடும் அதில் இருக்காது. ஒரு ஒரு பொருளை அவங்க அது என்ன மாதிரி அவங்க பார்க்குறாங்களோ அவங்க தாட்ஸில் தான் அது இருக்கும். ஆனால் அதில் வண்ணங்களுடைய அழகு அந்த கோட்டை அமைப்புகளை பார்த்துட்டு நம்ம அதை வாங்கிட்டு இருக்கிறோம், லைக் பண்ணுறாங்க அதை.
இப்போ ஓவியங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஓவியங்கள் சொல்றதை விட சித்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். கேலி சித்திரங்கள், கார்ட்டூன்கள் அது வந்து ரொம்ப பிரபலம் அடைஞ்ச காலம் வந்தது. இப்போ கார்ட்டூன்கள் வரைகிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமானது அல்லது அது எந்த அளவுக்கு மக்களை சென்று அடையுது அப்படிங்கறத சொல்லுங்க.
கார்ட்டூன்ங்கிறது அது ஒரு வகையான அப்டிராக்ட் தாங்க. கார்ட்டூன்னால கோட்டை எளிமைப்படுத்துறது தான். இப்ப போர்ட்ரேட்னு எடுத்தீங்கன்னா அவங்க உருவத்துல எது கேரக்டரா இருக்குதோ, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்களுக்கு மூக்கு பெருசா இருந்ததுன்னா அந்த மூக்கை ரொம்ப பெருசு பண்ணி காமிப்பாங்க. இப்ப கண்ணு சின்னதா இருந்தா அதை இன்னும் சின்னதா பண்ணுவாங்க. இப்போ முகம் வந்துட்டு ரொம்ப பெருசா இருந்தா அதை இன்னும் பெருசு பண்ணி காப்பாங்க. இந்த கை கால்லாம் கூட அவங்க கேரக்டர் என்ன மாதிரி பண்ணிட்டு டெய்லி ஒருத்தர் பேக்கையோ இதை வச்சிருந்தாருன்னா அதை காமிப்பாங்க. இப்போ நம்ம அரசியல்வாதிகளாம் நிறைய அதில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதில் ரொம்ப ஃபேமஸான ஆர்கே லட்சுமணன் தான் கார்ட்டூனில், இவர் தான் ரொம்ப பிரபலம் அடைஞ்சவர். நிறைய கார்ட்டூனிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கேள்வி சித்திரம் பார்த்த உடனே அது என்ன செய்திங்கிறது நமக்கு உடனே சொல்லிடுது. அவங்க என்ன பண்ணாங்களோ அதை அதிகப்படுத்துறது அப்போ அது உடனே புரிஞ்சிருது. பொதுவாக அரசியல்வாதிகளை போட்டு கார்ட்டூனில் ரொம்பவும் விளையாடி இருக்கிறாங்க, அவங்கள அதை பொறுத்துட்டு இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். நியூஸ் பேப்பருடைய உரிமை இருக்கிறதுனால அது வந்துட்டு ஜெயிக்குது.
இப்ப சித்திரங்கள் வரையும் போது ரொம்ப பேசிக்கா இப்ப ஒருத்தவங்க தெரிஞ்சு வரையணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இயல்பா ஒருத்தவங்க ஒன்னு பாப்பாங்க, பார்த்தோன்னா அவங்க வரைவாங்க, அது ஒரு மாதிரி திறமை. இல்ல அதுல இருக்கிற நுட்பங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது அதுல இருக்கு இல்லீங்களா? அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
இப்ப நுட்பங்கள் தெரியணும்னா அதுக்கு முன்னாடி இந்த இதுக்கான கல்லூரிகள் இரண்டு இருக்குது தமிழ்நாட்டில். ஒன்று வந்துட்டு கும்பகோணத்தில் இருக்குதுங்க, அரசு கவின் கல்லூரின்னு. அதே மாதிரி சென்னையில் இருக்குது. இது ரெண்டுலையும் எம்எஃப்ஏ வரைக்கும் இதில் பண்ணலாம். பிளஸ் டூ முடிச்சுட்டு ஃபோர் இயர்ஸ் பண்ண பிஎஃப்ஏன்னு சொல்கிறாங்க, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். அதுக்கப்புறம் அதில் மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணலாங்க. சென்னையிலையும் பண்ணலாம், கும்பகோணத்துலேயும் பண்ணலாங்க. அதுக்கு மேலே எல்லாம் நீங்கள் பண்ணணும்னா பரோடாவில் டாக்டரேட் பண்ணுறது கூட அதில் காலேஜ்லாம் இருக்கும், அந்த அளவுக்கு அரசாங்கத்தில் கலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஓவிய நுட்பம் சாதாரண நம்ம ஸ்கூல் லெவல்லேருந்து இதை சொல்லணும்னா, அவங்க பார்க்குற பொருளை முதல்ல நிறைய பென்சிலால் வரைஞ்சி பார்க்கணும். அது நுட்பம் சரியாக இருக்குதா இல்லையங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. முதல்ல நமக்கு என்ன தெரியுதோ அதை பார்த்து வரைகிறது நல்லது. இப்போ பிக்சர் வச்சு வரைகிறதுக்கும் ஒரு பொருளை பார்த்து வரைகிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, பிக்சரை நம்ம எந்த பக்கம் திருப்பி வச்சாலும் ஒரே இதுதான் கிடைக்கும். ஆனால் ஒரு பொருளை வந்துட்டு நீங்கள் பல வகையில் திருப்பி வச்சு வரையும்போது அதனுடைய மாடல் வேறுபடும். அந்த மாதிரி வரையும்போது நமக்கு நிறைய டிராயிங்ஸ் கிடைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு பேசிக்காக டிராயிங் வரைஞ்சி பழகிறீங்களோ அது நாளடைவில் வந்துட்டு உங்களுக்கு சரியாக தவறான உங்களுக்கே புரியும். இதையெல்லாம் நம்ம சரியாக வரைஞ்சிருக்கோமான்னு பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது, ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்முக்குள்ள அது வந்திருக்குதா நம்மளே நம்மளை செக் பண்ணிக்கலாம். பிறகு வந்துட்டு இதை வந்துட்டு பேப்பரில் எப்படி வரைகிறது, பேப்பர் என்ன சைஸ் இருக்கோ அதை வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணி அதில் எவ்வளோ தூரம் வரையணும், எவ்வளோ தூரம் இடம் விடணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குங்க. இப்போ பென்சிலில் வரைஞ்சதை வந்துட்டு கலர் கொடுக்கறதுக்கு வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்லையும் பண்ணலாம், அதை வந்துட்டு பென்சில் ஷேடிங்னு சொல்கிறோம். இதில் சார்கோல்லாம் வச்சுட்டு நம்ம அதை பண்ணலாம். இப்போ அதை வந்துட்டு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்லேயே த்ரீ டைமென்ஷன் பண்ணலாம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் இருக்குது, அந்த பிளாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் ஷேடிங் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி ஒயிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் வச்சு பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஷேடிங்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கலரை மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷேடிங்ஸ் கிடைக்கும். அது வெளியில் நம்ம இயற்கையாக பார்க்கலாம் அந்த ஷேடிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. அதை நம்ம பெயிண்டில் ஒரு பொருள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதுதான் லைட் அண்ட் ஷேடுன்னு சொல்கிறது. இதே அதை வந்துட்டு வண்ணத்தில் பண்ணலாம். இப்போ வண்ணத்தில் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு மோனோடோன் அப்படி சொல்லுவாங்க. இப்போது மஞ்சள் சிகப்பு இப்போ ஆரஞ்சு வச்சுட்டு ஒரு பொருளை வந்துட்டு த்ரீ டைமென்ஷன் பண்ணலாம். அதை வந்துட்டு திரும்ப வந்துட்டு அது இயற்கையான வண்ணம் எப்படி இருக்குதோ அதை கூட மேலே திரும்ப மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம த்ரீ டைமென்ஷன் பண்ணலாம். பொருளை பார்த்து பண்ணும்போது நமக்கு அந்த ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும். நமக்கு கரெக்டான லைனிங் கோடு ஒரிஜினல் கிடைக்கும். பிக்சர் வச்சு பண்ணும்போது இது டூ டைமென்ஷன் சொல்லுவாங்க பேப்பரில் பார்க்குறத, திரும்பவும் நீங்கள் த்ரீ டைமென்ஷனாக இதை கன்வெர்ட் பண்ணும்போது அதே எஃபெக்ட் தான் இருக்கும். இப்போ த்ரீ டைமென்ஷன் சொல்லும்போது முப்பரிமாணங்கள் வந்துட்டு உருவத்தில் நம்ம பார்த்து வரையும் போது அதே நம்ம திரும்ப டூ டி பண்ணும்போது எஃபெக்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கல்லூரிகள் வந்து ரொம்ப பிரமாதமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பிரீஃபாக வேணா நீங்கள் ஒரு ஆசிரியரையோ நல்ல ஒரு ஆசிரியர் ஓவிய ஆசிரியரையோ இல்லை ஓவிய மன்றங்களையோ அணுகி அதை கற்றுக்கிறது நல்லா இருக்குங்க.
இப்ப இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து இந்த டிராயிங் கிளாஸ் அப்படிங்கறது பெரும்பாலும் குறைஞ்சு போச்சு. ரொம்ப ஒரு சில பள்ளிகள்ல தான் இதை வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்ப வந்து பள்ளி குழந்தைகள் சின்ன குழந்தைகளா இருக்கும் போதே அவங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்கு அப்படின்னு அதை கண்டுபிடிச்சு அவங்களை வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கு பள்ளிகள்ல இந்த சித்திரம் அப்படிங்கற இதை வந்து கொண்டு வர வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லைங்களா?
பள்ளிகள்ல சித்திரம் தொடங்கினா மட்டுமே ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா அவர் அந்த மேல்நிலைக்கு போகலாம். ஏன்னா ஸ்கூல் லெவல்ல கத்துக்கிறதா வாழ்க்கையில பின்னாடி எல்லா வகையிலையும் தொடர்புடையதா இருக்குது. இப்போ நாங்கள் கேட்டிங்கன்னா நானே ஸ்கூலில் ஆறாவதுலேருந்துட்டு வரைய ஆரம்பிச்சிட்டேன். நான் சிக்ஸ்த்தில் எனக்கு ஒரு காம்படிஷன் நடந்தது, அதில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுனால தான் நான் ஓவிய கல்லூரியிலே போய் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. என்னுடைய டிராயிங் மாஸ்டர் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணார். இப்போ சிறு வயதுலேயே அவனுக்கு ஆர்வம் இருக்குன்னா அவன் வரைஞ்சிட்டே இருப்பான், அவனுக்கு நிறுத்தவே முடியாது. பேப்பர் இருந்தால் அந்த பென்சில் உடனே எடுத்துருவாங்க, அதை வரைஞ்சிட்டு இருப்பாங்க. அதை நாலு பேர்கிட்ட காமிப்பாம என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது போதும். குழந்தைங்க நீங்கள் நல்லா வரையுத தப்பாக வரையுதுங்கிறது சொல்லாமல் வரைகிறத ஆர்வம் காட்டினாலே அவங்க என்கரேஜ் பண்ணாலே அவங்க அதை பிடிச்சிக்குவாங்க. அப்போ அந்த மாதிரி அவன் வரைகிறவங்கள நம்ம ஆர்வப்படுத்தி வெளியில் கிடைக்கிற புக்ஸு அந்த மாதிரி கலர்ஸ்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா அவங்க மேலும் ஊக்கப்படுத்தலாம். பள்ளிகளில் இது நல்லா நடத்துகிறாங்க. இப்போது சமீப காலமாக ஓவியத்தினுடைய முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ கம்ப்யூட்டர் வரைக்கும் ஓவியம் இருக்குது. கம்ப்யூட்டர் வந்த பிறகு ஓவியத்தினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதிலே பெயிண்ட் ஷாப்பு அந்த மாதிரி இதெல்லாம் வந்துருச்சு, கோரல் ட்ரா அந்த மாதிரி ஓவியங்கள்லாம் நிறையா வரைகிறாங்க. சினிமா துறையிலையும் ஓவியத்தினுடைய பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆர்ட் டைரக்டர் இல்லைனா சினிமாவே எடுக்க முடியாது. அவருடைய பின்புலமாக சினிமா துறையில் இருக்கிறாங்க, அந்த காலத்துலேருந்தே இருக்கிறாங்க. அந்த ஓவியத்தை அவங்க குழந்தைங்க வரைகிறாங்கன்னா அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும். முதல்ல இது தவறு, இது தப்பு கண்ணா, இப்படி வர அப்படிலாம் நம்ம யாருமே சொல்லக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டைலும் இந்த குழந்தைக்கு தான் தெரியும் அதை எப்படி வரைகிறதுன்னு. என்னை கேட்டால் திரும்பவும் நான் வலியுறுத்தி சொல்கிறது குறை சொல்லக்கூடாது. அவங்கள நல்லா வரைகிறப்பா இன்னும் கொஞ்சம் பாரு அப்படி சொன்னோம்னா அந்த குழந்தைக்கு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஆர்வம் கொடுக்கறது வந்து அந்த வரைகிறதுக்கும் பிரெயினுக்கும் ரொம்ப முக்கியம் இருக்கு. இப்போ ரைட் பிரெயினோட பங்கு வந்துட்டு வரைகிறதுல தான் தொடங்குது. இப்போ நல்லா வரைகிற குழந்தைக்கு ரைட் பிரெயின் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படும். இப்போ ரைட் பிரெயின் நல்லா வலது மூளை நல்லா செயல்பட்டுச்சுன்னா அந்த குழந்தை ரொம்ப புத்திசாலித்தனமாக வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குங்க.
கலை வடிவங்கள் எல்லாமே வந்து மனிதருக்கு ஒரு மன நிறைவை கொடுக்குது, ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்குது. வாழ்க்கையில மற்ற இதுலாம் வந்து நம்ம ரொம்ப அவசரமா ஒரு இதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் தான் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து நல்லா ஈஸியா இருக்கிற மாதிரி நம்ம லைஃப கொண்டு போகுதுங்க. சார், இப்ப நீங்க பள்ளிகள்ல சொல்லும் போது இந்த மாதிரி குழந்தைகளை என்கரேஜ் பண்ணோம், அதனால அந்த பள்ளி குழந்தைகள் அப்படிங்கிற லெவல்லே கேட்டோம்னா, இப்ப பென்சில் வச்சு நிறைய ஷேட்ஸ் ட்ரை பண்ணலாம், ஒயிட்ல இருந்து டார்க்கு கொண்டு போகலாம் அப்படின்னீங்க. இப்ப அதை இல்லாம கிரேயான்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்றாங்க, அப்புறம் பெயிண்ட்லயே வாட்டர் கலர் இருக்கு, அப்புறம் மத்த பெயிண்டிங் எல்லாம் இருக்கு. இப்போ அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
இப்போ கிரேயான்ஸ் எல்லாம் பண்ணும்போது பேஸ்டல் இருக்கு, ஆயில் பேஸ்டல் இருக்கு, அதெல்லாம் பிரிலிமினரி கலர் தான், அதை வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்ப என்ன கேட்டா வாட்டர் கலர்ல இருந்து தொடங்குறது நல்லது. பிரஷ் வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது முதல்ல தவறா இருக்கலாம், போக போக அதுல மாஸ்டர் ஆகலாம், அதுல மாஸ்டர் ஆனா ஆயில் பெயிண்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப கிரேயான்ஸ் எல்லாம் பண்ணும்போது குழந்தைங்க லெவல்ல அதை பண்ணலாம். பேஸ்டல் பென்சில் கலர் பென்சிலுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னா மெட்டீரியல் தான் அதுவும். அப்ப அதுல நம்ம மிக்ஸ் பண்ணி பண்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கம்மி. கலர் மிக்சிங் பண்ணோம்னா நல்லா வந்துட்டு இதுலயும் பண்ணலாம், ஆனா இதை விட நம்ம வந்து வாட்டர் கலர்ல போஸ்டர் கலர் இதுல தான் கலர் மிக்சிங் கிடைக்கும் போது அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி பாக்குறாங்க. ஒரு கலர் ரெண்டு கலரை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு கலர் அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு வந்துட்டு ரொம்ப எளிய முறையில வந்துட்டு வாட்டர் கலர்லேருந்து நமக்கு தொடங்குதுங்க. ஆயில் பெயிண்ட்லயும் அதே மாதிரி தாங்க. ஆயில் பெயிண்ட்லயும் கலரை நிறைய மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அது ஆயில் பெயிண்ட்ங்கிறது ஒரு லைஃப் லாங் இருக்கக்கூடிய வண்ணம், அது அது தொடர்ந்து என்னைக்கும் கலர் மாறாது. அப்படியே ஒரு 100 வருஷம் 200 வருஷம் கூட அது கேன்வாஸ்ல அப்ளை பண்ண வண்ணங்கள் வந்து அப்படியே இருக்கும். பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெயிண்ட் பண்றதே ஒரு தியானம் தான். தியானத்துக்கு எங்கேயும் போய் தேடி போக வேண்டியது இல்லை. ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணி ஒரு கோடுகள் போட்டு ஒரு மரத்தையோ இல்ல ஒரு ஃப்ரூட்ஸையோ நம்ம வரைஞ்சு பார்க்கும்போது அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடையாது. தியானத்துக்குன்னு தனியா அதுக்கு போக வேண்டியது இல்லை, நம்மளே அதுல மூழ்கிடுவோம். ஆனா முதலே சொன்ன மாதிரி வண்ணமும் எண்ணமும் ஒன்றுதான். இப்ப வந்துட்டு அக்ரிலிக் கலர்னு ஒண்ணு வந்திருக்குங்க, லேட்டஸ்ட் மீடியம் வந்துட்டு. இது உடனே சீக்கிரமா ட்ரை ஆகும். வாட்டர் கலருங்கிறது நீரை பயன்படுத்தி பண்றது, ஆயில் கலருங்கிறது லின்சிட் ஆயில் ஒரு மீடியத்தை பண்ணி பயன்படுத்துறது. இது காயாது உடனே, ரொம்ப டைம் எடுத்து தான் இதை பண்ண முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் இதை பண்ண முடியும், இல்லாட்டி இதுல நிறைய பேர் தோத்து போயிருவாங்க, வரைய முடியாது. வாட்டர் கலரும் அப்படிதான், தண்ணீரை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அதுல தண்ணீர்ல வண்ணத்தை கலக்கி அந்த தண்ணீரோட வேகத்துக்கு அதை புரிஞ்சிட்டு வரையணும், இல்லாட்டி அதுலயும் நம்ம ஜெயிக்க முடியாது. இந்த அக்ரிலிக் கலருங்கிறது அதோட ஃபாஸ்ட், நீங்க நல்லா கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருந்தாதான் அதை வந்துட்டு வரைய முடியும். ஏன்னா நீங்க கலர் வைக்கும்போது அது சீக்கிரமா காஞ்சிடும். அப்ப மிக்ஸ் பண்ணி ஒரு ஷேடோ பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணணும்னா அக்ரிலிக்ல முடியாது. கொஞ்சம் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் அதை பண்ண முடியும், ஏன்னா அவ்வளவு சீக்கிரமே காஞ்சிரும், உடனே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுல.
சரிங்க சார், நல்லா அழகா அருமையா சொன்னீங்க. வண்ணங்கள் தான் எண்ணங்கள் ரெண்டும் வேறு வேறு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தக்கூடியது. நமக்கும் இது தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கூட சில ஓவியங்களை பார்க்கும்போது அடடா நம்மளால இப்படி வரைய முடியுதே அப்படின்னு ஒரு ஏக்கத்தை கூட உருவாக்கக்கூடியது. இந்த ஓவிய கலைகள் பத்தியும் சித்திரங்கள் வண்ணங்கள் கோடுகள் இதை பத்திலாம் நிறைய விவரங்கள் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றிங்க சார், வணக்கம்.
இதுவரை ஓவியங்கள் வரைவது குறித்தும் வர்ணங்கள் தீட்டுவது குறித்தும் சுவாரஸ்யமாக நிறைய தகவல்களை நமக்கு கூறினார் கோவை ஒண்டிப்புதூர் கதிரமில்ஸ் மேல்நிலைப் பள்ளியின் ஓவிய ஆசிரியர் ஏ சொக்கலிங்கம் அவர்கள்.